ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுல் முஸ்தஃபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் காக்கூடிய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய பெரியவர்களே, சங்கியான சகோதரர்களே, இன்றைய குதுபாவுடைய தலைப்பாக ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான உழைப்பு, இதை இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை பேசலாம் என நினைக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் உலகத்தை படைத்து மனிதனுக்கு வாழக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறான். வாழ்வாதாரங்களுக்குரிய பலவிதமான ஏற்பாடுகளை அல்லாஹ்வே செய்து தந்திருக்கிறான். உலகத்தில் மனிதன் தன்னுடைய வருவாய்க்காக வேண்டி என்னென்ன உத்தியோகங்களை, தொழில்களை, வியாபாரங்களை, கூலி வேலைகளை, என்னென்ன காரணிகள் எல்லாம் செய்கிறானோ அத்துணையையும் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் وَلَقَدْ مَكَّنَّاكُمْ فِي الْأَرْضِ وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَايِشَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ. நாம் உலகத்தை உங்களுக்கு நாம் தம்கீன் செய்து தந்திருக்கிறோம். தம்கீன் என்றால் உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அடைந்து கொள்வதற்கு முடியுமான மாதிரி இந்த உலகை நாம் அமைத்து தந்திருக்கிறோம். وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَايِشَ அதில் வாழ்வாதாரங்களுக்குரிய வழிகளையும் நாமே உங்களுக்கு ஏற்பாடு செய்து இருந்திருக்கிறோம். காலை முதல் மாலை வரைக்கும் நாம் குடும்பத்திலிருந்து வெளியாகி, வீட்டை விட்டு வெளியாகி நம்முடைய குடும்பத்துடைய தேவைக்காக, நம்முடைய தேவைக்காக பலவிதமான வழிகளில் நாம் அந்த வருவாயை, சம்பாத்தியத்தை, வாழ்வாதாரத்துக்குரிய வழிகளை தெரிவு செய்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஏற்பாடுகளை நான் தான் செய்திருக்கிறேன். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாதி துன்யா. உலகத்தில் வாழ்வாதாரங்களை வைத்து அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் இவருக்கு இவ்வளவு தான் என்று அல்லாஹ் தான் அளந்திருக்கிறான். இவருக்கு இது, இவருக்கு இன்னளவு, இவருக்கு இவ்வளவு என்று விடயத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறான். அந்த அமைப்பில் அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு தொழிலை, ஒரு உத்தியோகத்தை, வாழ்வாதாரத்துக்குரிய வழியை தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹுடைய தேர்வு. நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், நான் ஒரு கடையின் ஒரு முதலாளியாக இருக்கிறேன், நான் ஒரு கடையின் தொழிலாளியாக இருக்கிறேன், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், நான் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்றால் ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய தெரிவாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு இதை தந்திருக்கிறான், இதன் மூலம் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை எதிர்பார்க்கிறான். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, தொழில் என்று வரக்கூடிய நேரம், நம்முடைய வாழ்வாதாரத்துக்குரிய வழிகளை அடைந்து கொள்வது என்று வரக்கூடிய நேரம், இஸ்லாம் ரெண்டு விதமான விடயங்களை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறது. ஒன்று, வேலை வெட்டி இல்லாமல் சோம்பேறியாக ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடாது.
ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தொழில், உத்தியோகம், அறிவு, ஆற்றல், திறமை, நுட்பம் இவைகளை வைத்து அவன் தனக்குரிய வாழ்வாதாரத்தை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு அடியாளத்தை எதிர்பார்க்கிறான். வேலை வெட்டு இல்லாத சும்மா இருந்து கொண்டு யாசகம் கேட்டுக்கொண்டு ஊர் சுற்றி திரிந்து கொண்டு ஒரு மனிதன் வாழ்வதை அல்லாஹ்வும் ரசூலும் கண்டிக்கிறார்கள். இந்த சம்பவத்தை கொஞ்சம் கேளுங்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சில விஷயங்களை கேட்டு வந்தார், யாசகம் கேட்டு வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது இருந்தால் சாருங்களே என்று ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரை பார்த்தார், நல்லா இருக்கிறார், நல்ல திடகாத்திரமாக இருக்கிறார், நல்ல வேலை செய்ய முடியுமான ஒரு மனிதர். கேட்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து, உங்களோட வீட்டுல என்ன இருக்குது, உங்களோட வீட்டுல என்ன இருக்குது? சொன்னாங்க, யார சூழல்லா, ரெண்டே ரெண்டு சாமான் தான் எங்களோட வீட்டுல இருக்கு. ஒன்று, நான் படுக்கைக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய போர்வை, அதை நான் விரிச்சிருக்கிறேன், அதுல நான் படுத்துக்கிட்டு மீத பாதியை நான் அதன் மூலம் போர்த்தி கொள்வேன். இந்த போர்வை இருக்குது என்னுடைய வீட்டுல. கேட்டாங்க, வேற என்ன இருக்குது? தண்ணீர் அருந்துவதற்காக வேண்டி பாவிக்கக்கூடிய கூளை, அந்த கோப்பை இருக்குது. இந்த ரெண்ட தவிர எங்கட வீட்டுல வேறொன்றும் கிடையாது யார சூழல்லா, அதனாலதான் ஏதும் கேட்டு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரெண்டையும் வீட்டுல போய் எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த மனிதர் அந்த ரெண்டையும் கொண்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில கேக்குறாங்க, இந்த ரெண்டையும் யாராவது வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா என்று கேட்ட நேரம் ஒரு சஹாபி சபையில சொன்னார், யார சூழல்லா, ஒரு திர்ஹத்துக்கு நான் இதை வாங்குறேன். கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு திர்ஹத்தை விட கூடுதலாக வாங்கக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா என்று கேட்ட நேரம் இன்னொரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ரெண்டு திர்ஹத்துக்கு வாங்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வையும் அந்த கோலையும் கொடுத்து ரெண்டு திர்ஹத்தை எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுத்து சொன்னாங்க, ரெண்டு திர்ஹம் இருக்குது, ஒரு திர்ஹத்தின் மூலமாக சாப்பாடு வாங்கி வீட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு திர்ஹத்தின் மூலமாக கோடாரி ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார்கள். அந்த மனிதர் ஒரு திர்ஹத்துக்கு சாப்பாடு வாங்கினார், ஒரு திர்ஹத்து கோடாரியை வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். கோடாட தலையை மட்டும் வாங்கி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான கரத்தினால அந்த கோடாரிக்குரிய புடிய போட்டு கொடுத்து சொன்னாங்க, 15 நாளைக்கு அந்த கண்ணு முன்னுக்கு இருக்கக்கூடாது, 15 நாளைக்கு என் கண்ணு முன்னுக்கு இருக்கக்கூடாது, போய் இதன் மூலம் சம்பாதித்து இதன் மூலம் சிரமப்பட்டு இதன் மூலம் வாழ்வாதாரத்துக்குரிய ஒளியை தேடி எடுத்து வாருங்கள், 15 நாள் இந்த சபைக்கு வரக்கூடாது. அந்த சஹாபியும் கோடாரி எடுத்துக்கொண்டு விறக வெட்ட காட்டுக்கு சென்றார். விறகு வெட்டினார், விறக சேர்த்து சேகரித்துக் கொண்டார், பஜார்ல கொண்டு வந்து விட்டார். 15 நாட்கள் கழித்து 10 திர்ஹத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். ஆடை வாங்கி கொண்டு வருகிறார், உணவு வாங்கி கொண்டு வருகிறார், மீதமான பணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சேர்ந்தார். சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இப்படித்தான் நான் இன்னும் விதத்துலதான் இந்த திருகங்களை அடைந்து கொண்டேன் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு கேட்டாங்க, நீங்க கேட்டு வந்ததை விட இந்த செயல் எவ்வளவு சிறப்பாக இருக்கு தெரியுமா? நீ கேட்டு இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லா கேட்டுக்கொண்டுதான் இருக்கணும். ஆனால் யாருக்கு சம்பாதிக்க கூடிய திறமை, அறிவு, ஆற்றல், ஆளுமை, சக்தி இருக்குதோ இவர்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. கேட்கக்கூடிய வழிவகைகளை திறந்துவிடக் கூடாது. யாசகம் என்பது ஆக மோசமான ஒரு செயல் என்று உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்து சொன்னாங்க, நல்ல சம்பாரிங்க, நல்ல சம்பாரிங்க. ஆகுமான வழிகள்ல அல்லாஹுக்காக வேண்டி நல்ல சம்பாத்தியங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலம் வட்டி பிரபலமாக பயங்கரமாக இருந்த காலம். எல்லாரும் வட்டியில மூழ்கியிருந்தார்கள். பலரும் யகூதிகள் விசேஷமாக அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருந்தது, நாங்கள் வியாபாரம் செய்யணும்டா, வட்டி இருந்தாலும் செய்யலாம், வட்டி இல்லாட்டி வியாபாரம் செய்ய முடியாது என்று யோசனையில் இருந்தார்கள். அல்லாஹ் இந்த சிந்தனையை மாற்றுவதற்காக வேண்டி, தொழில் துறவை வியாபாரத்தை சொல்வதற்காக வேண்டி, சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வச்சிருக்கிறான். வியாபாரம் செய்யுங்கள், நல்லா சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஹர்ரம ரிபா, வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எவ்வளவு வியாபாரம் இருக்கிறது, அல் பைஅ், பொதுவாக வந்திருக்கிறது. அல்லாஹ் வியாபாரம், மனிதனுக்கு ஹலாலான வியாபாரங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் ஹராம் இருக்குது, ஆனா ஹராம் அல்லாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்வதற்கு உண்டான விதம் விதமான எத்தனையோ நல் வழிகள் அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வியாபாரம் செய்யுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை தேடி நீங்கள் பயணம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பொதலை தேடி பயணம் செய்யுங்கள், அதனை அடைந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் வியாபாரம் செய்யுங்கள், சோம்பேறியாக வேலை வெட்டி இல்லாதவராக வாழ வேண்டாம் என்று ஆர்வமூட்டி சொல்லியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்மில் பலர் வியாபாரம் செய்கிறோம், நம்மில் பலர் தொழிலாளிகளாக வியாபாரிகளாக பிசினஸ்மேன்களாக மாஷா அல்லாஹ் நாம் சமூகத்தில் இருக்கிறோம். இந்த முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் ஒரு சிறப்பு இருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு காலடி வைத்தது முதல் இன்று நாள் வரைக்கும் சிறந்த முதலாளிமார்களாக இருந்திருக்கிறார்கள். இலங்கையுடைய வரலாறு அப்படித்தான் சொல்கிறது. சிங்கள மன்னர்களிடத்தில் சிறந்த முதலாளிகள், இலங்கை முஸ்லிம்களை வெளிநாட்டுக்கு தூதுவர்களாக அரபு நாடுகளுக்கு வணிகத்துக்காக வேண்டி இலங்கை முஸ்லிம்களை தெரிவு செய்து இந்த நாட்டு மன்னர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வெள்ளையர்கள் இந்த நாட்டை சுமார் 500 வருடம் ஆண்டவர்கள். அது உள்ளாந்தர்களாக இருக்கலாம், போர்த்துகீசர்களாக இருக்கலாம், ஆங்கிலேயர்களாக இருக்கலாம், சுமார் 500 வருட காலம் இந்த நாட்டை முழுமையாக அவர்கள் கைப்பற்றுவதற்கு முன்னால் கண்டி ராஜ்யத்துக்கும் இங்கிருக்கக்கூடிய கொழும்பு ராஜ்யத்துக்கும் மத்தியில் வியாபாரத்தை மேற்கொண்டவர்கள் நம்முடைய முஸ்லிம்கள் தான். வியாபாரத்தில் நம்பிக்கை இருந்தது, வியாபாரத்தில் நேர்மை இருந்தது, வியாபாரத்தில் நாணயம் இருந்தது. ஏமாற்றுதல் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நம்பிக்கைக்காக வியாபார பொருட்களை முஸ்லிம்களிடத்தில் நம்முடைய சகோதரிடத்து அவர்கள் ஒப்படைத்தார்கள். இவைகெல்லாம் சரித்திரம் பேசுகிறது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பரம்பரையில் வந்தவர்கள், நேர்மையின் பரம்பரையில் உண்மையின் பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாம் வியாபாரிகள். நம்முடைய வியாபார கொடுக்கல் வாங்கலை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் ஏராளம். ஆனால் கைசேதமான ஒரு நிலைமை. இன்னைக்கு அப்படி யாராவது சொல்வாங்களாக இருந்தால் அவர் இந்த காலத்துடைய வழியாக இருக்கலாம். இவருடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் உண்மையில் அவர் இன்றைய காலத்தின் ஒரு வழியாக இருப்பார். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன், அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன், நேர்மையான உண்மையான ஒரு வியாபாரி நபிமார்களோடு சுஹதாக்களோடு நல்லடியார்களோடு இருப்பார் என்று சொல்கிறார்கள். நல்ல நல்ல வியாபாரி ஒரு நல்லடியார், நல்ல வியாபாரி நாளை மறுமையில் நபிமார்களோடு எழுப்பப்படக்கூடியவர். அப்படியான வியாபாரிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றிடுவானாக. நாணயம் உள்ள உண்மை உள்ள நம்முடைய வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலை பார்த்து இஸ்லாத்தை கவரக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிடுவானாக. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நமக்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் வியாபாரம், தொழில், உத்தியோகம், கூலி வேலை, ஆடுமைப்பது போன்ற பல தொழில்களை செய்திருக்கிறார்கள். நான் நபியாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்தவனாக இருக்கிறேன் என்று யாரும் சும்மா இருந்தது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விவசாயியாக இருந்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள், தாவூது அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தியவர்கள். ஆனால் இரும்பை உருக்கி தன்னுடைய கையின் மூலம் அந்த தொழிலை செய்து அதன் மூலம் சாப்பிட்டு வந்தவர்கள். தாவூது அலைஹிஸ்ஸலாம் சாம்ராஜ்யம் உள்ளவர்கள், ஆனால் தன்னுடைய செலவுக்காக வேண்டி தாவூது அலைஹிஸ்ஸலாம் இரும்பை உருக்கி அதன் மூலம் பொருட்களை செய்து அதன் மூலம் வந்த வருமானத்தின் மூலமாக சாப்பிட்டவர்கள் தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆயுத ஆடுமைத்தவர்கள். ஏன் நம்முடைய தலைவர் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள், விவசாயம் செய்திருக்கிறார்கள். உலகத்தில் தொழில் உத்தியோகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லியும் செய்தும் காட்டியிருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சங்கியான சகோதரர்களே, பின்னால் வந்த சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு டெக்ஸ்டைல் வியாபாரம், புடவை தொழில் செய்தவர்கள், உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோதுமை தானியங்களை வியாபாரம் செய்தவர்கள், ரஹ்மானே கனி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஈட்டம் பல வியாபாரி, அப்பாஸ் ரதியல்லாஹு மிகப்பெரிய அட்டர் வியாபாரி, அழகான முறையில் வியாபாரம் செய்து காட்டியவர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு மிகப்பெரிய ஒரு பணக்கார சஹாபி. ஒரு நாள் பஜாருக்கு வருவார்கள், 5000 தீனார்களை திர்ஹங்களை சம்பாதித்துக் கொண்டு போவார்கள். ஹலாலான முறையில் சம்பாதித்த மிகப்பெரிய வரலாற்றை நம்முடைய முன்னோர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாங்களும் சம்பாதிக்கிறோம், கேள்வி நானும் நீங்களும் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எப்படி இருக்கு? ஹலாலா இருக்குதா, ஹராம் இருக்குதா, ஹராம் கலந்திருக்குதா, அது ரொம்ப பியோன்னு சொல்லிடுமா? நாளைக்கெல்லாம் 4 கேள்விகள் கேட்காம ஏன் உங்களோட கால் நகர முடியாது? அதுல முதலாவது ஒரு கேள்வி, எங்கிருந்து சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய்னு ஒரு கேள்வி கேட்க இருக்கிறானே, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான அளவுக்கு என்னுடைய சம்பாத்தியம் துப்புரவாக இருக்கிறதா? பொது அமானிதங்கள் என்னுடைய பொருளில் கலந்தது கிடையாது. என்னுடைய சம்பாத்தியத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய வீட்டில் உள்ள பொருட்களில், என்னுடைய வியாபாரத்தில் பொது சல்லிகள் கிடையாது, இன்னொருவருடைய அபகரித்த பணம் கிடையாது, ஹராமான வட்டி பணம் கிடையாது, கொள்ளையடித்த பணம் கிடையாது, ஏமாற்றிய பணம் கிடையாது என்று நாம் சந்தோஷம் அடைவோமாக இருந்தால் அத்தாஜுரு சதூக்குல் அமீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் மனவர்களுக்கும் தந்தருவானாக. பேசுவது இலேசாக இருக்கலாம், கேட்பது இலேசாக இருக்கலாம், பஜாருக்கு போய் மார்க்கெட்டுக்கு போய் பொய் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் நேர்மையாக வியாபாரம் செய்வது இந்த காலத்துடைய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். சுமார் 100-200 வருடங்களுக்கு முன்னால் இருந்த கால நிலைமைகள் அல்ல. ஒரு பொருளை இது உண்மையானது என்று உண்மையை சொல்லி விற்பதற்கு சிரமமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். டூப்ளிகேட்டும் கோபீஸும் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலம். உண்மையான பொருளை உண்மை என்று சொல்லி விற்பதற்கு சிரமமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, உண்மையான வியாபாரி, உண்மையான தொழில் செய்பவர்கள், உண்மையாக வியாபாரம் செய்பவர்கள், அவருடைய வியாபாரமோ அவருடைய தொழிலோ அவருடைய உத்தியோகமோ அல்லாஹை விட்டும், அல்லாஹுவை ஞாபகம் செய்வதை விட்டும், சொல்லுவதை விட்டும் அவரை ஒரு நாளும் பராக்காக்கி வைக்காதே. அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட வியாபாரிகளை குர்ஆனில் ரிஜாலும், சில ஆண்கள் இருக்கிறார்கள், சில ஆண்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரதுன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், இவர்களுடைய வியாபாரம் இவர்கள் அல்லாஹுவை ஞாபகம் செய்வதை விட்டும் தொழுவதை விட்டும் இவர்களை தடுத்து விடாது. வியாபாரிகள் நேரத்துக்கு தொழுவாங்க, வியாபாரிகள் நேரத்துக்கு அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள், ஜகாத் முறையாக கொடுப்பாங்க, நாளைக்கு அல்லாஹ்வை பதில் சொல்லணுமே என்று பயந்து கொண்டு வியாபாரிகள் இருப்பார்கள். அவருடைய தொழில் உத்தியோகம் ஹராத்தில் இருக்க மாட்டாரு, அல்லாஹ்வை அஞ்சு கொண்டிருப்பார்கள். வியாபாரத்துடைய நோக்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை அஞ்சியவர்களுடைய அவருடைய நோக்கம், நான் சம்பாதிக்கிறேன் துனியாவை, நான் துனியாவை சம்பாதிக்கிறேன், ஆனா நோக்கம் அது சரியான நோக்கமாக இருக்கும். இந்த ஹதீஸை கேளுங்க அன்பானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துனியாவை சம்பாதிக்கிறோட நோக்கம் ரெண்டு விதமாக இருக்கும். ரெண்டு நபர்களையும் சொன்னார்கள், மன் தலப துன்யா இஸ்திஃஆஃபன் அனில் மஸ்அலதி வஸஅயன் அலா அஹ்லிஹி வதஅஃபுஃபன் அலா ஜாரிஹி பஅஸஹு அல்லாஹு யௌமல் கியாமதி வவஜுஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ரி வமன் தலப துன்யா ஹலாலன் முகாஸிரன் முஃபாஹிரன் முராஇயன் لقي الله يوم القيامه وهو عليه غضبان. ரெண்டு யாவாரிகளை பத்தி, ரெண்டு பேர் துனியாவை சம்பாதிக்க கூடிய ரெண்டு பேரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதர் துனியாவை ஹலாலான முறையில் தேடுறார், நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்திஃஆஃபன் அனில் மஸ்அலா, நான் தொழில் செய்றேன், யார்கையும் கையேந்தி வாழப்படாது, ஏன் தேவைக்காவின் யார்கையும் போய் நான் கை நீட்ட கூடாது, நான் கௌரவமாக வாழணும், என் குடும்பம் யார்கையும் போய் கையேந்த கூடாது என்ற நோக்கத்துக்காக வேண்டி ஒரு மனிதர் துனியாவை தேடுகிறார். குடும்பத்துடைய தேவைகளுக்காக செலவு செய்வதற்காக வேண்டி துனியாவை தேடுகிறார். தன்னுடைய நேபர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு செய்யணும் என்று ஒரு நல்ல நோக்கத்தில் துனியாவை தேடுகிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நோக்கத்துக்காக யார் துனியாவை தேடுவாங்களோ நாளை மறுமையில் இவருடைய முகம் சந்திர கிரகணத்தை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு பூரண சந்திரம் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை போன்று இவருடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். யார் துனியாவை தேடுகிறார், ஹலாலாக தேடுகிறார், ஆனால் நீயத் சரியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க, யார் துனியாவை ஹலாலா தேடுறாங்களோ, ஹலால் ஹராம் கிடையாது, ஆனால் எண்ணம் ரொம்ப மோசம். மூணு விதமான குவாலிட்டிஸ் சொன்னார்கள், மூணு விதமான தன்மைகளை சொன்னார்கள். ஒமன் ஹலப துன்யா ஹலாலன், ஹலாலா தான் துனியாவை தேடுறார், ஆனால் நோக்கம் முகாதிரன். நான் நிறைய சம்பாரிச்சு எனக்கு நிறைய பணம் இருக்கணும் என்ற நோக்கத்தை துனியாவை தேடுகிறார். முகாதிரன், மக்கள் எல்லாம் புகழணும், இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய செல்வந்தர், இவ்வளவு பணம் உள்ளவர் என்று ஒரு பெயர் எடுக்கணும் என்பதற்காக வேண்டி துனியாவை தேடுகிறார். முராயன், காற்றத்துக்காக வேண்டி, நான் ஒரு பணம் உள்ளவர், நான் இவ்வளவு பெரிய செல்வந்தர், நான் இவ்வளவு பெரிய செலவு செய்பவர் என்று காற்றத்துக்காக வேண்டி யார் துனியாவை தேடுவாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இவரோடு ரொம்ப கோபமாக இருப்பார் என்று சொன்னாங்க. துனியாவை தேடலாம், தவறு கிடையாது, சம்பாதிக்கலாம், எத்தனை கோடியாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் சரியாக இருக்கணும். அதன் மூலம் எந்த விதமான பெருமையும் வரக்கூடாது. முனவன்பானவர்களே, சம்பாதிக்கிறோமா, அதில் நேர்மை இருக்கணும். நேர்மை இல்லாம போயிட்டு நேர்மையை தேட ரொம்ப கஷ்டமாயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையை பத்தி சஹாபாக்களுக்கு ஒரு கதை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கதைய நான் உங்களுக்கும் சொல்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னொரு காலத்துல ரெண்டு பேர், ரெண்டு வியாபாரிகள் இருந்தாங்க. ஒரு வியாபாரி ஒரு நபர்கிட்ட போய் காணி வாங்கினார். காணி வாங்கிட்டு அந்த காணியை தோன்ற நேரம் அந்த காணிக்குள்ளால ஒரு பெரிய தங்க புதையல் எடுத்தார். எடுத்ததும் ஒடோடி அந்த தங்க புதையல் எடுத்துக்கொண்டு போய் யாரிடம் காணி வாங்கினாரோ அவர்கிட்ட போய் சொன்னாரு, அன்பரே, நான் காணியை தான் வாங்கினேன், நான் உங்கள்ட்ட இருந்து தங்கத்தை வாங்கல, இதோ வச்சுக்கொள்ளுங்க தங்கத்தை, எனக்கு தங்கம் வேண்டாம் என்று சொன்னார். கொஞ்சம் யோசிங்க, எங்களுக்கு அப்படி ஏதாவது புதையல் கிடைச்சிட்டா உடனே சொல்லுவோம், அல்லாஹ் நல்ல பார்வை பார்த்திருக்கிறானோ, காணிக்குள்ள தங்கம் இருக்குதே என்று சொல்லுவோம். ஆனால் அந்த அன்பர் சொன்னார், காணி தான் வாங்கினேன், தங்கம் தங்கத்தை வாங்கல. காணியை விற்றவர் சொன்னாரே, அன்பரே, நான் காணியை மட்டும் விற்கல, காணியும் அது பூமிக்கு கீழால் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து தான் நிறுத்திருக்கிறேன், இந்த தங்கம் ஏண்டல்ல தங்கம் உங்களதுண்டார். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம். சொன்னாங்க, இது ஏண்ட இல்ல, அவர் சொல்றது ஏண்ட இல்ல. ரெண்டு பேரும் தீர்ப்பு தேடி ஊர் தலைவர்கிட்ட போனாங்க. ஊர் தலைவர் ரெண்டு பேருக்கும் தீர்ப்பு கொடுக்க பாக்குறார். ரெண்டு பேரும் சொல்றாங்க, இது எனக்கு சொந்தமானது கிடையாது. கேட்டார், உங்களுக்கு யாரும் வயது வந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? சொன்னாங்க, ஓ எனக்கு ஒரு ஆம்பளை புல் இருக்கிறார். மற்றவர் சொன்னார், எனக்கு ஒரு பொம்பளை புல் இருக்கிறாங்க. சொன்னார் அந்த மனிதர், ரெண்டு பேரையும் திருமணம் செய்து வைங்க, இந்த தங்கத்தை அவருடைய திருமண செலவுக்காக வேண்டியும் அதை வாழ்க்கையுடைய செலவுக்கும் பயன்படுத்திக்கோங்க என்ற தீர்ப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, இதுக்கு பேர் நேர்மை. எங்கட வாழ்க்கையில, எங்கட வியாபாரத்தை தொழில எவ்வளவு நேர்மை இருக்குது. நான் சொல்லலும், எனக்கு முன் வந்து சொல்லலுமா இருந்தால், என்னுடைய வியாபாரம் ஜெனுவின், அதுல யார் எந்த கலப்படமும் கிடையாது என்று சொல்ல முடியுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் அன்பானவர்களுக்கு வியாபாரத்தை ஹராம் கலக்க கூடாது. எவ்வளவு ஹராமான பொருட்களை விற்கிறோம், அதுக்கு துணை போறோம். நிறைய முஸ்லிம் வாலிபர்கள் இதுக்குள்ள மாட்டி இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ சில வேளை மீடியாக்கள் மிகைப்படுத்தி சொல்லுகிறது. ஒரு வீதம் என்றால் 10 வீதம் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு அவப்பெயரை, கெட்ட பெயரை சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை இல்லாமலும் இல்லை, நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் ஹராமான எத்தனையோ தொழிலில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹுவை பயந்து கொள்வோம். தெரியாமல் செய்திருந்தால் விட்டு விடுவோம். அந்த வியாபார நமக்கு தேவை கிடையாது. அதை சம்பாதித்து யாருக்கு வந்து கொடுக்கிறோம்? என்ன குழந்தைக்கு இல்லையா கொடுக்கிறோம், என்ன பிள்ளைகளுக்கு இல்லையா கொடுக்கிறோம், அதனால எதை அடைய பார்க்கிறோம்? ஹராமான தொழிலை விட்டு தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீளுவோம்யா அல்லாஹ், தெரியாமல் இந்த ஹராத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன், இவைகளிலிருந்து நான் கலரணும்யா அல்லாஹ், என்னை அப்புறப்படுத்தி ஹலாலான தொழிலுக்குரிய வழிவகைகளை செய்து தாயா அல்லாஹ், இந்த அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். செலவு நிர்பந்தம், வேறு தொழில் இல்ல, அதனால இந்த தொழில் இருக்கிறேன் என்று பலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அல்லாவிடத்தில் உண்மையாக தௌவா செய்யுமாக இருந்தால் அல்லாஹ் வழிகளை திறந்து தருவான். பிலால் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சந்தோஷத்தோட வாராங்க, ஒரு பொறுமதியான இச்சப்படத்தோட வாராங்க. கொடுத்தாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு எடுத்து வந்து இருக்கிறேன். கேட்டாங்க சொல்லல்லா ஒரு பிலால் இங்க உங்களுக்கு இந்த ஈச்சபலம். சொன்னாங்க யார சொல்லல்லா, எனக்கிட்ட பழைய குவாலிட்டி உள்ள ரெண்டு சா ஈச்சபலம் இருந்துச்சு, அதை ரெண்டு சாவை கொடுத்து நான் ஒரு சா நல்ல ஈச்சபலம். ஒரு சா என்பது 2 கிலோ 400 கிராமும், 4 கிலோவும் 800 கிராம் பழைய காஞ்சி ஈச்சப்பழத்தை கொடுத்து 2 கிலோ 400 கிராம் நல்ல ஈச்சப்பழத்தை எடுத்து வந்தேன் யார சூழல்லா, அது உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன் சொன்னாங்க. வியாபாரத்தை ஹராம் என்று கண்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்டர்னேட்டிவ் மாற்றீடு பரிகாரம் சொல்லி கொடுத்தாங்க. பிலால் 500 ரூபாய் பிலால், இது 4 800 ஈச்சப்பழத்தை கொடுத்து 2 400 வாங்குறது, இது வட்டி இது கூடாது. கேட்டாங்க என்ன செய்யணும் யார சூழல்லா, 4 800 ஈச்சப்படுத்த முதலாவது நீங்க வியாபாரம் விற்று விடுங்கள், கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு 2 400 புதிய ஈச்சப்படத்தை வாங்கி விட்டு வாருங்கள், அது வேறு இது வேறு என்று பதிலை சொல்லிக் கொடுத்தார்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், உலமாக்கள், பள்ளிவாயில் நிர்வாகிகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, ஆல்டர்னேட்டிவை சொல்லிக் கொடுப்பது, பதிலை சொல்லிக் கொடுப்பது. யார் ஹராமான வழியில் இருக்கிறார்களோ அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஆசிரத்தை சொல்லி இதை விட்டுவிடுங்கள், ஹலாலான தொழில் இவ்வளவு இருக்கிறது, போய் ஹலாலான தொழிலை செய்யுங்கள் என்று சொல்லுவோமாக இருந்தால் அவர்கள் அந்த ஹலாலில் ஹலாலான தொழிலை செய்வார்கள். அன்பானவர்களே, எந்த வியாபாரத்தில் எந்த தொழிலில் ஹராம் கலந்து விடுகிறதோ அது அழிவுக்குரிய ஆரம்பம். ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கலாம், ஷார்ட்கட் குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய நேரம் லேசாக பணம் வாரது மாதிரி இருக்கலாம், ஆனால் அதனுடைய இறுதி முடிவு அழிவாகத்தான் இருக்கும். அதனால் அன்பானவர்களே, நம்முடைய முன்னோருடைய நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, ஹராத்தை அல்ல சந்தேகம் என்று விளங்கினாலே அதிலிருந்து ஓடோடி விடுவார்கள். சந்தேகம் என்றிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவுல தலவாணிக்கு கீழால் உள்ள ஒரு ஈச்சம்பழத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தூக்கம் போதில்ல. மனைவி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இரவு முழுக்க தூங்காம இருக்கிறீங்களே, என்ன செய்தி யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எனக்கும் உங்களுக்கும் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என தலவாணிக்கு கீழால் உள்ள ஈச்சப்பழத்தை சாப்பிட்டேன், என் வீட்டுக்கு சதகாவுடைய ஈச்சப்பழம் வந்தது, அது சதகால் உள்ள பழமா அல்லது என் வீட்டு உள்ள ஈச்சப்பழமா என்று பயமா இருக்குது, நான் எதை சாப்பிட்டனோ தெரியா, அதுதான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னார்கள். ஆராய்ச்சிக்கல்ல சந்தேகம், ஒரு சந்தேகம். அன்பானவர்களே, சந்தேகத்துக்கும் இப்படிதான் இருந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஃபகீஹ் இருந்தார், அவருடைய பேர் சுஃபியான் தௌரி ரஹ்மஹுல்லா, மிகப்பெரிய ஒரு ஃபகீஹ். அவர் ஒரு நாள் கூப்பாலிருந்து பசராவுக்கு வந்தார், மிகப்பெரிய ஒரு ஞானி. அவர்கள் பசராவுக்கு வந்த செய்தி பசராவுடைய கவர்னருக்கு கேள்விப்பட்டதும் அவர் சொன்னாங்க, சுஃபியான் கௌரி பசராவுக்கு வந்திருக்கிறார், கேளுங்க எங்க சுஃபியான் கௌரிய. இந்த செய்தி கேள்விப்பட்டதும் இமாம் சுஃபியான் கௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தோட்டத்துல போய் ஒளிஞ்சி அந்த தோட்ட காவலனாக வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அந்த தோட்டத்துடைய வசூலுக்காக வேண்டிய கவர்னர் சார்பாக வந்தவர் கேட்டாரு, நீங்க யாரு? சொன்னார், நான் கூஃபா வாசி. கேட்டாங்க, அப்ப அந்த மனிதர், கூப்பாலே நீங்க வந்து வேலை செய்றீங்க, கூப்பாட பேரிச்சம்பழம் நல்ல இனிப்பா அல்லது பசராவுடைய பேரிச்சம்பழம் நல்ல இனிப்பா என்று கேட்டதற்கு சுப்யான கௌரி ரஹ்மஹுல்லாஹ் தோட்டக்கூடிய காவலனாக வேலை செய்தவர் சொன்னாங்க, பசராட உயிச்சப்படத்துடைய டேஸ்ட் எனக்கு தெரியாது, நான் இதுவரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. கேட்டாங்க, பசராவுடைய ஈச்சப்படத்தை நீ சாப்பிடலையா? பசராவுடைய தோட்டத்தில் இருக்கிறாய், இங்க இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள் ஏன்? நாய்க்கு கூட தெரியும் பசராவுடைய ஈச்சப்படத்துடைய டேஸ்ட், உனக்கு தெரியாம இருக்கிறேன். ஆச்சரியத்தோடு கவர்னர் சொன்னார், கவர்னர்களே ஒரு தோட்டத்துக்கு போனேன், ஒரு மனிதர் இருந்தார், அவர் இப்படியான வார்த்தையை சொன்னார். கவர்னர் சொன்னார், அவர் வேறு யாரும் அல்ல, அது சுஃபியான் சௌரியாகத்தான் இருக்கணும், போய் தேடி பாருங்கள் என்று சொன்னதும் சுஃபியான் சௌரி ரஹிமுல்லா அங்கிருந்து போயிட்டாங்க. அன்பானவர்களே, இது முன்னோர்கள் இருந்த பக்குவம் பேணுதல். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் யாருக்காவது கடன் கொடுத்தால் அவருடைய வீட்டுடைய நிழலில் கூட நிற்க மாட்டார். கேட்டாங்க ஏன்? சொன்னாங்க, நான் அந்த நிழல் கூட எனக்கு வட்டியாக வந்துவிடக் கூடாது. உமர் ரதியல்லாஹ் அவர்கள் உபை இப்னு காபிர் ரதியல்லாஹு அவர்களுக்கு கடன் கொடுத்தார்கள். உபை இப்னு காபிர் ரதியல்லாஹு அவர்கள் தோட்டத்தில் கிடைத்த மிக உச்சக்கட்ட உயர்ந்த ஈச்சம்பழத்தை உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு அனுப்பி அன்பளிப்பாக வைத்தார்கள். உமர் ரதியல்லாஹு ரிஜெக்ட் பண்ணினாங்க. உபை இப்னு காபிர் ரதியல்லாஹு சரி மன வருத்தம், இந்த ஈச்சபழத்தை உமர் ரதியல்லாஹு ரிஜெக்ட் பண்ணாங்க, இது ஹலாலான பியூர் குவாலிட்டி, நல்ல கலப்படம் இல்லாதே ஓடி வந்த உமரத்தில் அவன்கிட்ட சொன்னாங்க, நான் அனுப்பின ஈசியா படத்தை ரிஜெக்ட் பண்ணினீங்களே, ஏன் அமீர் முஃமினீன் சொன்னாங்க, உமரதி இல்லாமங்க நான் உங்களுக்கு கடன் தந்திருக்கிறேன், நான் பயப்படுறேன் நீங்க தந்த ஈச்சப்பழம் என் கடனுக்கு வட்டியாக ஆகிடுமோ என்று பயந்துதான் நான் ஈச்சப்பழத்தை எடுக்கலன்னு சொன்னார்கள். அன்பானவர்களே, இது நம்முடைய முன்னோருடைய இருந்த பக்குவமும் பேணுதலும். வியாபாரம் செய்கிறோம், புதுக்கல் வாங்கல் செய்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹை பயந்து கொள்வோம், நேர்மையாக நடந்து கொள்வோம், சந்தேகமானவற்றை தவிர்த்து கொள்வோம், ஹராத்தை விட்டு தூரமாகுவோம், ஹராத்திலிருந்து தௌபா செய்வோம். ஹலாலான எவ்வளோ உத்தியோகங்கள் வியாபாரங்கள் இருக்கிறது, அவைகளை செய்வோம், அவைகளை சம்பாதித்து குழந்தைகளுக்கு கொடுப்போம், அவைகளை சம்பாதித்து சமூக சேவை செய்வோம். ஹராத்தை சம்பாதித்து இந்த சமூக சேவையும் எடுக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ஹராத்துடைய செல்லின் மூலம் பள்ளியோ, ஹராத்துடைய செல்லின் மூலம் மதர்சாவோ, ஹராத்துடைய செல்லின் மூலம் எந்த அனாதை குடும்பமும் வாழ வேண்டிய எந்த தேவையும் நமக்கு கிடையாது. சிறிதளவு ஹலாலாக இருந்தாலும் அதை அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வரக்கத்தோடு எதிர்பார்ப்போம். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம், அல்லாஹும்ம கன்னிஅனா பிமா ரஸக்தனா வபாரிக் லனா ஃபீஹா என்ற துஆவை கேட்போம். யா அல்லாஹ், எங்களுக்கு போதும் என்ற மனப்பான்மையும் நீ எதை தந்திருக்கிறாயோ அதில் பரக்கத்தையும் தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனை பயந்த நல்ல வியாபாரிகளாக, தொழில் செய்யக்கூடிய உத்தியோகத்தர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக. ஹலாலான வாழ்வாதாரங்களை நமக்கு தந்தருள்வாயாக, ஹலாலான சம்பாத்தியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எல்லாம் தெரியாமல் ஹராமான சம்பாத்தியத்தில் வாழ்வாதாரங்களில் ஈடுபட்டிருந்தால் நம்மை மன்னித்தருள்வாயாக. மௌத்துக்கு முன்னால் ஹராத்தை விட்டு தௌபா செய்து சரியான கடமைகளை செய்யக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் வாயாக.